இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு வியாதி உள்ளவர்களுக்கு வைத்தியன் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். நாம் தேவனுடைய வசனங்களில் வாசிக்கிறோம், வியாதி உள்ளவர்களுக்கு வைத்தியன் அல்லாமல் மற்றவர்களுக்கு அல்ல, பிணியாளிகளுக்கே வைத்தியன். அப்போ எந்த மாதிரி வியாதி உள்ளவர்கள் ஆண்டவர் சொல்கிறார்? ஆனால் ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது சரீரப்பிரகாரமான வியாதிகளை சுகமாக்கி வைத்தியனாகவும் செயல்பட்டார். அதே சமயம் ஆவி ஆத்மாவிலையும் அவர் வைத்தியனாக இருந்து செயல்பட்டார். அப்போ ரெண்டு வைத்தியனாகவும் அவர் இருந்திருக்கார். அவர் பூமியில் இருந்த பொழுது அவர்கிட்ட வந்த வியாதிஸ்தரில் யாரையுமே புறம்பே தள்ளினதில்லை, அப்படி எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினார். அதே மாதிரி அவர்கிட்டருந்து வந்த எல்லா ஆட்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொன்னார். அப்படின்னா ஆவி ஆத்மாவில் வியாதியாய் வந்திருக்கிற எல்லாரையும் அவர் பார்த்து அவர் சுகப்படுத்தி அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலை தேவன் சொன்னார். மத்தேயு 9:9-13 வரை வாசிப்போம். மத்தேயு வாசிப்போம், அதே
தான். அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளை மனந்திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார்.
போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம் யாருக்கு வைத்தியன்? பிணியாளிகளுக்கு. அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தா யாருக்கு வைத்தியன்? அப்படின்னா யாருக்கு வைத்தியன்? பாவிகளுக்கு வைத்தியர். ஆவி ஆத்மாவிலே நோய் கொண்டவர்களுக்கு வைத்தியன். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது எல்லா வியாதிஸ்தர்களையும் சுகமாக்கினார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சரீரப்பிரகாரமான சுகத்தையும் கொடுக்கிறது. அதுக்கு முன்பதாக அது என்ன காரணத்தினால் வந்திருக்குதுன்னா, சரீர சுகவீனங்கள் பலவீனங்கள் சரீரத்தில் வர நோய்கள் என்ன காரணத்தினால் வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆவி ஆத்மாவில் இருக்கிற வியாதியினாலையும் துன்பத்தினாலையும் தான் சரீரத்துலேயும் அந்த வியாதி வந்திருக்கிறது. அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா வந்து பரிசுத்தமாக இருந்தால் அல்லது ஆவி ஆத்மா ஆரோக்கியமாக இருந்தால் சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி வெளிப்ப நாம் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது, உன்னுடைய வெளிப்புறம் சுத்தமாக இருக்க முதலாவது உள்புறத்தை சுத்தமாக்கு. அப்போ உள்புறத்தை நம்ம சுத்தமாக்கிட்டோம்னா வெளிப்புறமும் சுத்தமாகும். உள்புறம் ஆவி ஆத்மா வியாதி இல்லாமல் இருந்தால் சரீரமும் வியாதி இல்லாமல் இருக்கும். அப்போ இன்றைக்கி சரீரத்தில் வர்ற வியாதிகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவி ஆத்மாவில் மனம் திரும்பாமல் ஆவி ஆத்மாவில் நோய் கொண்டிருக்கிறதுனால தான் அதனுடைய பிரதிபலிப்பு சரீரத்துலேயும் நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கோபம் வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமாம், உடனே பேச்சு மாறும், தடுமாறும், கொஞ்சம் வேகமாக நடப்பாங்க, அந்த பக்கம் போவாங்க, இந்த பக்கம் வருவாங்க, செய்கிறத காரியம் என்னங்கிறது தெரியாது. எரிச்சலாக இருந்தால் அது அதே மாதிரி தான், ரொம்ப என்ன கொப்பளிக்கிற வார்த்தைகளாக எரிபந்தமான அப்படின்னா ரொம்ப சூடான வார்த்தைகளை பேசி தங்களுடைய அந்த கோபத்தை அந்த எரிச்சலை வெளிப்படுத்துவாங்க. அப்போ ஆவி ஆத்மாவில் அந்த காரியம் இருக்கிறதுனால தான் அந்த சரீரத்தில் அதன் மூலம் வெளிப்படுகிறது. இப்படியே இந்த எண்ணங்களை வந்து அடிக்கிறது ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அல்லது நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் அவங்களுக்கு சரீரத்தில் வியாதி வந்துடும். அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்வார்? நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது அப்படின்லாம் டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆவி ஆத்மாவில் வர்ற வியாதினால தான் நம்முடைய சரீரத்துலேயும் வியாதி வெளிப்படுகிறது. அப்போ இங்கே வந்து ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல போஜனம் பண்ண போகிறாரு ஒரு ஆயக்காரன். அவன் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. அப்போது பரிசேயர்லன்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஆயக்காரங்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். அப்போ உடனே சொல்லுகிறார், நான் வந்து பாவிகளை மணந்திருப்பதான் வந்தேன். அப்படின்னா வியாதி வந்து யாருக்கு இருக்குதுன்னா பாவிகளுக்கு தான் வியாதி இருக்குது. அப்படின்னா ஆவி ஆத்மாவிலே வியாதி உள்ளவர்களை குணப்படுத்தும்படியாகத்தான் நான் பூமிக்கு வந்தேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இல்லை. வசனம் சொல்லுது, நான் இந்த கல்லின் மேல் என் அஸ்திபாரத்தை போடுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ தேவனுடைய அஸ்திபாரமான வார்த்தைகள் அல்லது கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள், கிறிஸ்துவனுடைய மூலோபதேசம் நம்முடைய அறிவில் இருந்தால் பாதாளத்தின் வாசல்கள், எது பாதாளத்தின் வாசல்கள் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆமாம், நம்முடைய இருதயம் தான் பாதாளம். அப்போ அந்த பாதாளத்துடைய வாசல்கள், வாசல்னா இது வாய். அப்போ இன்றைக்கி அடிக்கிற தடவை வந்து பாதாளத்தின் வாசல்கள் நம்மளை மேற்கொண்டுருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இல்லை, அல்லது நம்ம மறந்துட்டோம், அல்லது அதை வந்து நம்ம பயிற்சி எடுக்கலை, அல்லது நம்ம சிந்திக்கலை, தியானிக்கலை. அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிற தடவை இந்த பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு இந்த பாதாளத்தில் இருக்கிற அசுத்தாவிகளுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுத்தின்படியும் வைத்தியர் தான், ஆவியின்படியும் வைத்தியர் தான். அப்படின்னா சரீர பிரகாரமான சுகம் கொடுக்கறதுலையும் வைத்தியர் தான், ஆவி ஆத்மாவில் வந்து சுகம் கொடுக்கறதுலையும் அவர் வைத்தியர் தான். லூக்கா 10:30-34 வரை வாசிப்போம். லூக்கா 10.
ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லறையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை விரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி புத்துயிராக அவனுக்கு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி திட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
போதும். இங்கு நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனை போல வந்து ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறார். நல்ல சமாரியன் சொன்னால் யூதனும் அல்ல, ஜாதியும் அல்ல, அந்த மாதிரி எடப்பட்ட ஒரு மனிதன். அப்போ ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்படின்னா எருசலேம்ங்கிறது தேவனுடைய வார்த்தையிலிருந்து எரிகோ பட்டணம், எரிகோ பட்டணங்கிறது துன்மார்க்கர்கள் நிறையா இருக்கிற பட்டணம் அல்லது பாவிகளுடைய பட்டணம். அங்கே போகும் பொழுது ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியேறும் பொழுது அல்லது தேவனுடைய வார்த்தையை விட்டு வேறொரு இடத்திற்கு போகும் பொழுது முதலாவது என்ன பண்ணுறாங்க, கள்ளர் கையில் அகப்பட்டான். கல்லர்னா யாராக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். கள்ள தீர்க்கதரிசிகள், இவங்க தான் கள்ளர். கள்ள தீர்க்கதரிசின் கையில் அகப்பட்டு அவன் என்ன பண்ணுறாங்க, கள்ள தீர்க்கதரிசி முதல்ல என்ன பண்ணுவான், வஸ்திரங்களை உரிந்து கொண்டு ஆவிக்குரியத்தை கண்டுபிடிக்க பார்ப்போம். எவ்வளோ நாளும் வசனங்களை கேட்டிருக்கிறான். இப்போ ஒவ்வொன்றுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் கண்டுபிடிச்சாச்சுன்னா பைபிள் வந்து ரொம்ப எளிமையான புஸ்தகமாக மாறிடும். எப்படி வஸ்திரங்களை உரியறது, நல்ல கிரியைகளை எடுத்துறது, அதெல்லாம் செய்யாது, எனக்கு கொடுக்குற கமிஷனை மட்டும் நீ கொடு. அப்போ கள்ளர் கையில், கள்ளத்திற்கு தரிசிகள் அவங்களுக்கு ஆதாயம் தேடி அவங்களுடைய என்ன விருப்பமான காரியம் இருக்குது அதை மட்டும்தான் எடுக்கிறதுக்கு பார்ப்பானுங்க. வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனுடைய ஆவி ஆத்மாவை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனாளுங்க. அப்படின்னு ஆவி ஆத்மாவை குற்றுயிராக விட்டுட்டு போகிறது, நல்லதுன்னு சொல்லாமல் கெட்டதுன்னு சொல்லாமல் அவனுக்கு என்ன தேவையோ, கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு என்ன ஆதாயம் தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லாமல் குற்றுயிராக விட்டுட்டு போகிறது. கரெக்ட், அறையும் கரையும் விட்டுட்டு போகிறது. படித்தா படி, படிக்காட்டிப்போம், தெரிஞ்சா தெரி, தெரியாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன ஆதாயம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவான். அதில் மட்டும் ரொம்ப கரெக்டாக இருப்பான். தசம்பாக கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், சர்ச் பண்டு கொடுக்கணும், கிராம ஊழியத்து காசு கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட் போட்டு வச்சுருவான். அதெல்லாம் வாங்கிட்டு தேவனுடைய வசனத்தை கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்க மாட்டான். அது இருந்தால் தான் அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு. அவனே வாசல் வழியாய் வராமல் வேறு வழியாய் வரவன் எவனும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். வாசல்னா தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் மூலம் வரும்போது தான் ஆடுகள் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியும். அந்த வாசல் வழியாய் வராமல் வேறு வழியாய் வந்தால், வேறு வழின்னு சொன்னால் இந்த ஊர் கதை, உலக கதை, சொந்த கதை, சோக கதை இதெல்லாம் சொல்லிட்டு பைபிள் வசனத்தை போட்டு ஒரு மசாலா மாதிரி பண்ணி, ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி பண்ணி, எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஓடுற மாதிரி ஒரு ஒரு ரீல் ஒன்று தயார் பண்ணி பிரசங்கத்தை விட்டாச்சுன்னா எப்படி இருக்கும்? அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். ஆடுகள் அவனுக்கு செவி கொடுக்காது. அப்போ ஆடுகளுடைய நிலைமை என்ன? ஆடுகளின் நிலைமை குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கும். அறையும் குறையுமா சொல்லிட்டு போயிடுவான். ஒன்றும் தெளிவாக பேச மாட்டான். கள்ளத்தீர்க்கு தரிசிகள் எதையுமே தெளிவாக பேச முடியாது. காரணம், அவருடைய எண்ணங்கள் வந்து வேற ஒரு காரியத்தில் தான் இருக்குது. தேவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டும், அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற கட்டளை அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுடைய ஆதாயம், அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆதாயத்தை தேடி ஆத்மாக்களை வெறுமையாக விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். அப்படின்னா அவனுக்கு தெரியும் இவர் இவருடைய பிரச்சனை என்னங்கிறது. இவனுக்கு தெரியும், எத்தனை தடவை வார்த்தைகளை சொன்னாலும் கேட்க மாட்டான், இவன் இப்படி தான் இருப்பான். இப்படி இருக்கிறதுனால கள்ளர்கள், கள்ளத்தீர்க்க தரிசிகள் வந்து அவங்கவுங்களுக்கு ஆதாயத்தை தேடிட்டு போகிறாங்களுடைய. இவன் வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறான், அதனால் கள்ளத்தீர்க்க தரிசிகள் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது அந்த ஆசாரியனுக்கு தெரியுது. திரும்ப என்ன பண்ணுறான், ஒரு லேவியன் அந்த பக்கம் வர்றான். லேவியன் யார்? அவனும் ஊழியத்தில் ஒரு பங்காக இருக்கிறவன். அவனுக்கும் தெரியுது எது என்ன காரணத்தினால இவன் இப்படி ஆகியிருக்கிறான் அப்படின்னு. அப்போ கள்ளத்தீர்க்க தரிசிகள்கிட்ட மாட்டி கள்ளத்தீர்க்க தரிசனங்களை தேடி நாடி ஓடி போனவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்னங்கிறது அந்த மனுஷன் நல்லா உணர்ந்துக்கிட்டான். இப்படி விலகும்போது பின்பு ஒரு சமாரியன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசத்தை வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் மேலேற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான். சோத்திரம். அப்போ காயங்களை கட்டி, காயங்களை கட்டினா எப்படி? இருதயத்தில் அவன காயத்தை கட்டி திராட்சை ரசம்னா என்ன? திராட்சை ரசம்னு சொன்னால் அவனுக்கு புரிகிற மாதிரி நல்ல தெளிவான வார்த்தைகளை பேசி. திராட்சை ரசம் குடித்தாச்சுன்னா எப்படி பேசலாம்? நல்லா பேசலாம். திராட்சை ரசம் குடித்தவங்களுக்கு தான் நல்லா பேச முடியும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எழுத்தின்படியான திராட்சை ரசம் குடித்தாச்சுன்னா எப்படி பேசலாம்? தார்மாராக பேசலாம். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற திராட்சை ரசம் குடித்தாச்சுன்னா நல்லா தெளிவாக பேசலாம். அதனால் திராட்சை ரசம், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற திராட்சை ரசத்தை குடிக்காதவங்களுக்கு பேச்சில் தெளிவு இருக்காது. வசனம் சொல்லுது, யூதா வந்து அவனுடைய பற்கள் வெண்மையாகவும் அவனுடைய கண்கள் சிகப்பாகவும் இருக்கிறது. கண்கள் சிகப்பாக இருக்குதுன்னா தேவ வசனத்தினுடைய ஞானம் இருக்கிறது. பல்லு வெள்ளையாக இருக்குதுன்னா பேச்சு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தையில் சிந்தித்து தியானிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையிலே தெளிவு இருக்கும். அப்போ அந்த ஆத்மாவில் குற்றுயிராக இருக்கிற மனுஷனுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, நீ தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே வரக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயத்தில் ஆன காயங்களை சுகமாக்கி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். அப்போது இப்போ வந்து எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு வந்திருக்கான், அல்லது எரிகோவுக்கு வர பாதி வழியில் இந்த மனுஷன் இருக்கிறான். இப்போ இந்த சமாரியன் வந்து எருசலேமுக்கு கொண்டு போயிருப்பானா அல்லது எரிகோவுக்கு கொண்டு போயிருப்பாரா? எருசலேமுக்கு தான் கொண்டு போயிருப்பார். காரணம், அங்கே தான் வந்து சத்திரங்கள் இருக்குது. எரியோவில் சத்திரத்தில் தங்கினா அவன் இருக்கிற நிலைமையும் ரொம்ப மோசமாக போயிடும். அதனால் எருசலேமில் இருக்கிற சத்திரத்துக்கு சத்திரம்னா என்னவாக இருக்கும் யாருக்கா தெரியுமா? இதுவரை கேட்டிருக்கிறீங்களா? சத்திரனா சொல்லுங்க பாப்பா. இடம் எதை, அது எந்த இடம் சத்திரம்? ஆலயம், தேவனுடைய ஆலயம், சபை. சத்திரனா சபை. ஆமாம், முதல்ல காத்தமுத்து பொறுத்தர் தான் சொன்னார். ஆனால் மற்றவங்க யார் சொல்லுவாங்கன்னு பார்க்கறதுக்கு வேண்டி கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். ஆமாம், அம்மாவும் சொல்லிட்டாங்க. அப்போ சத்திரன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சபை. ஞாயிற்றுக்கிழமை போகும்போது எந்த பக்கம் பக்கமாக ஆலயம் இருக்குதோ அங்கே போயிடலாம், அதுதான் சத்திரம். ஆனால் சத்திரக்காரங்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட ரெண்டு காசு கொடுக்குறாரு. ரெண்டு பணத்தை கொடுத்து நீ இவனை கவனிச்சுக்காங்கிறாரு. இனி அதிகமாக செலவு பண்ணால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தர்றேங்கிறாரு. அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்? ரெண்டு பணம், ஊழியம் கொடுத்துருக்காரு. ஆனால் அதிகமாக செலவு பண்ணினா நான் உனக்கு திரும்பி வரும்போது தர்றேன் அப்படின்னா என்ன பொருள்? மொத்தம் ரெண்டு பணம் போதும், ரெண்டு காசு போதும். அவனுடைய ஆவி ஆத்மாவை காரியத்தை சரி பண்ணுறதுக்கு ரெண்டு பணம் போதும், ரெண்டு காசு போதும். அப்போ அதிகமாக செலவு பண்ணியிருந்தால் நான் உனக்கு திரும்பி தர்றேன் அப்படின்னு அங்கே ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்? ஆவி ஆத்மாவனுடைய வைத்தியனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி ஆவி ஆத்மாவில் வைத்தியம் செய்கிற தேவனுடைய மனுஷர்களுக்கு மட்டும்தான் இந்த பொருள் தெரியும். ஒழிய எழுத்தின்படியாக இருந்து ஊழியத்தை செஞ்சு வெளியில் ஆதாயத்துக்கு வேண்டி வேறு ஏதோ காரியத்துக்கு வேண்டி ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ரெண்டு பணம் என்னன்னு தெரியாது. அதிகமாக செலவு பண்ணால் தான் திருப்பி தருவேங்கிறது என்னன்னு தெரியாது. அதிகமாக செலவு பண்ணால் நான் திருப்பி தருவேன்னா அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ரெண்டு பணம் கொடுத்துருக்குறேன், ரெண்டு பணத்தில் வந்து குறைவாக செலவு பண்ணியிருந்தீன்னா நீ எனக்கு திருப்பி தரணும், அதிகமாக செலவு பண்ணியிருந்தீன்னா நான் உனக்கு திருப்பி தருவேன். அப்போ அதில் ரெண்டு அர்த்தம் அடங்கியிருக்குது. அதிகமாக செலவு பண்ணால் நான் உனக்கு திருப்பி தருவேன்னு சொல்லும்போது, நீ கம்மியாக செலவு பண்ணியிருந்தீன்னா அந்த பாக்கி காசை திருப்பி எனக்கு கொடுக்கணும். அப்போ 1.5 பைசா நீ செலவு பண்ணியிருக்கிற, 1.5 பைசா செலவு பண்ணியிருக்க அப்படின்னா அந்த 1.5 பைசாவே திருப்பி கொடுக்கணும். அல்லது 1 பைசா தான் செலவு பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் பாக்கி 1 பைசாவே திருப்பி கொடுக்கணும். அப்போ ஆத்மாவுடைய வைத்தியத்துக்கு ஆக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த காரியம் புரியும். அப்போ ஆவி ஆத்மாவிலே வியாதி உள்ளவர்களை கண்டு அவர்களை சுகப்படுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு பணம் இருந்தால் போதும், ஆவி ஆத்மாவை சுகப்படுத்தலாம், ஆவி ஆத்மாவில் வர்ற வியாதிகளை சுகப்படுத்தலாம். அப்போ இந்த ரெண்டு காசுங்கிறது என்னவாக இருக்கும்? தெளிவுபட்டவங்க, அது சரி, அது கரெக்டு. ஆனால் ரெண்டு பணம்னு சொல்லியிருக்குதுல்ல, ஒரு பணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், இன்னொரு பணத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கணும். அப்படி ரெண்டு பணத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கணும். சோத்ரம் ரெண்டு கரெக்டான அர்த்தம் வரணும். வெளிப்படுத்தல் 6:6 ஆசிங்க பார்ப்போம்.
அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி போதுமை என்றும், ஒரு பணத்திற்கு 3 படி வாக்குவதுமை என்றும், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும்
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, இன்னொரு பணத்துக்கு 3 படி கோதுமை. அப்போ 2 பணம் வந்துருச்சு. இங்கே அப்புறம் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது. இங்கே சத்திரக்காரங்கிட்ட கொடுத்த காரியமும் அந்த நல்ல சமாரியன் வந்து அவனுக்கு எண்ணெயும் திராட்சை ரசம் ஊற்றி அவனை வந்து சோகப்படுத்துனதும் அங்கே வந்திருக்குது ஒரே வசனத்தில். அப்போ எண்ணெய்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய்ங்கிறது வந்து ஒரு மனுஷனுடைய தவறுதல், ஆவி ஆத்மாவில் வர தவறுகிறதுல சுட்டி காட்டி அவனை சுகப்படுத்துவது, அதான் எண்ணெய். அப்போ ஆவி ஆத்மாவில் வர வியாதியை சுகப்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் ஊற்றி சுகமாக்கலாம். எண்ணெய்ங்கிறது தவறுகளை சுட்டி காட்டி அல்லது அவனுடைய குறைகளை தெளிவாக வசனத்தின் மூலம் எடுத்துக்காட்டி அவனுக்கு அவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவது. ரெண்டாவது, அவனுக்கு புரியும்படியான தெளிவான அல்லது எளிமையான ஜீர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பேசுவது. அப்போ இந்த மாதிரி காரியம் இருந்ததுன்னா உடனே ஆத்மா படிப்படியாக படிப்படியாக அது கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வரும். இப்போ இந்த ரெண்டு பணங்கிறது வந்து ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, இன்னொரு பணத்துக்கு மூணு படி கோதுமை. அப்போ இது வந்து என்னவாக இருக்கும்? அப்போ ஒரு படி ஒரு பணங்கிறது வந்து ஒரு படி கோதுமைங்கிறது கொஞ்சம் நல்ல சத்தான கோதுமை, இன்னொரு பணத்துக்கு வந்து மூணு படி கோதுமை. அப்போ அவ்வளோ சத்து குறைஞ்ச கோதுமை. ஆமாம் ஆமாம், ஒன்று வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி, இன்னொன்று வந்து சாதாரண குவாலிட்டி. என்னவா இருக்கும்? நான் இந்த காரியத்தை பல தடவை நான் இங்கே சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒன்று ரட்சிப்பு, ரட்சிப்பு சோத்திரம் சோத்திரம். ஏன்னா வியாதி உள்ளவர்களுக்கு வைத்தியம் தேவை. அப்போ ஆவி ஆத்மாவில் உள்ள வியாதியை சுகப்படுத்துறதுக்கு இவ்வளோ இருந்தால் தான் ஆவி ஆத்மா சுகம் அடையும். இன்றைக்கி எத்தனை தடவை நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் நம்முடைய ஆவி ஆத்மா இன்னும் நோயாகவே கிடக்குது. நோய் ஆவி ஆத்மாவில் இருக்கிற நோயை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. அதான் வசனம் சொல்லுது, இந்த மாதிரி வேத வசனத்தை புரட்டுறவங்களை கண்டா அவன் நோய் கொண்டவன் சொல்லி சொல்லுது. அது மாதிரி ஆவி ஆத்மாவில் வந்து தெளிவாக பேசாமல் ஏறுக்கு மாறாக ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருந்தோம்னா அப்போ வியாதி இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த வியாதிக்காரங்களை சுகப்படுத்துறது இந்த ரெண்டு பணத்தை வச்சு தான் சுகமாக்க முடியும். ரெண்டு பணங்கிறது, ஒரு பணங்கிறது பொதுவான ரட்சிப்பு, இன்னொரு பணங்கிறது விசேஷ ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்புனா அக்னி நரகத்திலேருந்து விடுதலை ஆகிற ரட்சிப்பு, அது இந்த சபையில எல்லாம் ஆப் சால்வேஷன் சொல்லுவாங்க. இன்னொரு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலம் கிடைக்கிற சரீர ரட்சிப்பு, அல்லது தேவனுடைய ரூபம் சாயலமாக இருக்கிற சரீர ரட்சிப்பு, அது வந்து விசேஷ ரட்சிப்பு. அப்படியாக ரெண்டு ரட்சிப்பு இருக்குது. அப்போ அக்னி நரகத்திலேருந்து விடுதலை ஆகிற ரட்சிப்பு ஒன்று இருக்குது, இன்னொன்று அக்னி நரகத்தில் விடுதலை ஆகப்பட்டு தேவனுடைய ரூபம் சாயலமாக இருக்கிற ரட்சிப்பு. அப்போ இது ரெண்டு ரட்சிப்பு, இது புல் சால்வேஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஆப் சால்வேஷன் புல் சால்வேஷன் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு இது பொருள் என்னன்னு தெரியாது. நிறைய சபைகளுக்கு பேரும் வச்சுருக்காங்க, புல் காஸ்பிள் சர்ச் ஆஃப் காட்ன்ட்டு, ஆனால் பொருள் என்னன்னு கேட்டால் தெரியாது. அப்படியாக ஆவி ஆத்மாவனுடைய காரியத்தை சுகப்படுத்துவதற்கு ரெண்டு காசு தேவை, அல்லது ரெண்டு ரட்சிப்புகள் தேவை. அப்போ ஒரு மனுஷனுடைய ஒன்றா அவனை வந்து அக்னி நேரத்தில் விடுதலை ஆகிற பொதுவான ரட்சிப்பை அறிவித்து அவனை சமாதானப்படுத்தலாம், அல்லது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலம் கிடைக்கிற விசேஷ ரட்சிப்பை அறிவித்து அவனை அக்னி நேரத்திலிருந்து விடுதலை ஆக்கிறது தேவனுடைய ரூபம் சாயலமான மேன்மையான ரட்சிப்பை கொடுத்து அவனை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு சேர்ப்பது. அப்போ சத்திரக்காரனாக இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு காரியத்தை குறித்து தெளிவாக தெரியணும். இந்த ரெண்டு காசை ஒழுங்காக செலவு பண்ணுறவனாக இருந்தால் தான் அது தெளிவாக தெரியுமே ஒழிய, இந்த ரெண்டு காசை வச்சு இவனே ஆதாயம் பண்ணிட்டு உக்காண்ட்ருந்தான்னா, பாத்தமாக்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காம அதை ஊழியக்காரன் சாப்பிட்டுட்டு இருந்தானா, திரும்பி வரும்போது அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறியா நீ கம்மியாக செலவு பண்ணியிருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது, கம்மியாக செலவு பண்ணியிருந்தா அதை திருப்பி கொடுக்கணும். கொடுக்காமல் என்ன பண்ணுவான் இவன், இவனே செலவு பண்ணி இவனே எல்லாம் எடுத்து சாப்பிடுவான். அதனால தான் ஊழியக்காரங்களுக்கும் தேவன் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறார். லேவியரோடு உடன்படிக்கை செய்து தேவன் நியாய தீர்ப்பை தேவன் நியமித்திருக்கிறார். அதனால் ஊழியக்காரங்க எப்போவுமே கவனமாக இருந்து தேவன் கொடுத்த திட்டத்தை ஜனங்களுக்கு தெளிவாக அல்லது புரியும்படியாக அல்லது உண்மையாக அதை அறிவிக்க வேண்டும். அது ஜனங்கள்கிட்ட இருந்து ஆதாயம் கிடைக்கணும்னு சொல்லி அறிவித்தானா, ஊழியக்காரன் நினைக்கிற ஆதாயம் வந்து ஜனங்கிட்டருந்து கிடைக்காது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று மன உறுதியோடையும் கட்டாயத்தோடையும் செய்யும்போது அல்லது ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் போது அந்த பிரசங்கம் கேட்குற ஜனங்கிட்டருந்து உதவிகள் வராமல் இருக்கும் போது கூட வேறு ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து தேவன் உதவிகளை கொண்டு அந்த ஊழியக்காரனை போஷிப்பார். அப்போ இன்றைக்கி எல்லோரும் நினைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருக்கு பிரசங்கம் பண்ணுறோமோ யாரை சந்திக்கிறோமோ அவங்ககிட்டருந்து நம்மளுக்கு உதவிகள் வேணும், அல்லது இவங்ககிட்டருந்து நம்ம வந்து தசமாக காணிக்கை வாங்கணும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக ஊழியக்காரங்க நினைக்கிறாங்க. அது நினைக்கிறது தப்பு. ஊழியக்காரனுக்கு கொடுத்த வேலையை ஊழியக்காரன் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தானா, ரட்சிப்பு எங்கேருந்து வரும், வேறு எங்கேருந்தாவது வரும். பண உதவிகள், ஊழியக்காரனுடைய தேவைகள் உலகத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து வரும், அல்லது வேற ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி எளியா வந்து நம்மை போல பாடுநல மனுஷனாக இருந்த போது அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போ எளியாவுக்கு வந்து யாருமே தசமாக காணிக்க அது இது ஒன்றுமே கொடுக்கல. அவன் பிரசங்கத்தை கேட்டாச்சுன்னா கொடுக்கறதுக்கு மனசு இருக்கிறவங்க கூட கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி கோபமான பிரசங்கம், அனல் பிரசங்கம், அனல் பறக்கும் பிரசங்கம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், காகத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தார். போ, மனுஷன் எவனும் செய்ய மாட்டானுக்கா, நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தது. அது எப்படி எடுத்திருக்கோம், அது எங்கேயாவது உட்காந்து நல்லா சுட்டுட்டு இருந்திருப்பான், அவன் வீட்டில் வந்து போய் எடுத்துகிட்டு வந்து இவங்க எளியாகிட்ட கொடுக்குது. அப்படி வந்து ஆண்டவர் வந்து எப்படி ஊழியக்காரனை போஷிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஊழியக்காரன் வந்து அந்த ரெண்டு பணத்தை வாங்கிட்டு அந்த சத்திரத்தில் இருந்து அந்த சத்திரத்துக்கு வர்ற நோயாளிகள், ஆவி ஆத்மாவில் நோயாளிகளாகி வர்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக அறிவித்து எண்ணெயை பூசி, எண்ணெய் பூசினா தவறுகிறதில்லை, அவர்களுக்கு சுட்டி காட்டி அவர்களுக்கு மனம் திரும்புகிற பிரசங்கத்தை உணர்த்தி அவர்களுக்கு அன்பான வார்த்தைகளை பேசி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய நீதியை குறித்தும் தெளிவாக பேசும் பொழுது அந்த குற்றூராக இருக்கிற ஆத்மா உயிரடைஞ்சு தேவனை மகிமைப்படுத்தும். அப்போ இன்றைக்கி எல்லோரும் நல்ல சமாரி ஊழியம் செய்கிறேன், நல்ல சமாரி ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சத்திரக்காரனுடைய ஊழியத்தை யார் செய்கிறது? நல்ல சமாரி ஊழியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற சத்திரத்தில் விட்டுருவான், கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற சபையில் விட்டுட்டு போயிடுவான். அப்போ அந்த சபையில் இருக்கிற போதகர் தான் பொறுப்பு. ஆனால் அந்த போதகர் வந்து என்ன பண்ணுவார், அவனுடைய காரியம் என்னங்கிறத பார்த்து தெளிவாக அவனுக்கு பேசிகிட்டு இருப்பார். ஆனால் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, போதகர்னா வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும், பெரிய வால் போஸ்டர் அடிக்கணும், மைக் செட்டெல்லாம் வச்சு இந்த ஊருக்கே தெரிகிற மாதிரி பாட்டுக்கிட்டெல்லாம் போட்டு கும்மாளம் அடித்து நிறைய ஊழியக்காரங்களை வர வச்சு பெரிய கூட்டமாக காமிக்கிறோம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நிறையா பேர் கூட்டமாக வந்து வால் போஸ்ட் அடித்து இப்படியெல்லாம் பண்ணுனா வந்து அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? படாது. காரணம், தேவனுடைய சித்தம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதைத்தான் செய்கிறோம். அதை விட்டு போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சம் ஒரு மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கெல்லாம் வச்சு அதை பண்ணி இதை பண்ணால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் இருக்கிற எல்லா ரவுடி பசங்களும் வந்து நிற்பாங்க, ஓ பாஸ்டுக்கு வெளிநாட்டு பணம் வந்துருச்சு, நம்மளுக்கு டொனேஷன் கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு தான் வருவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து அப்படி தான் மாட்டிக்கிறாங்க, இதுக்கு டொனேஷன் அதுக்கு டொனேஷன், அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங், இங்கே வந்து நீங்கள் பேசுங்க, ஒன்றா நான் அங்கே வரேன் இல்லாட்டினா நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அங்கே வாங்க பெரிய விஐப் மாதிரி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இவர்கிட்ட இருக்கிற காசு எப்படி பிடிங்கிடுவானுங்க, அவருக்கும் தெரியாது பாவம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து சத்திரக்காரனுடைய வேலையை செஞ்சாதான் சத்திரக்காரனுக்கும் உண்மையான பிரதிபலன் கிடைக்கும். இல்லாட்டினா சத்திரக்காரன் வந்து மற்ற எல்லாரையோட அதிகமான கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏசாயா 61:1-4 ஏசாயா 61:1-4
அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின அவர் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எழுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள்.
போதும். அப்போ இங்கே இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். அப்போ காயம் எங்கே ஆயிருக்குது அப்படின்னா இருதயத்தில் காயம் ஆயிருக்குது. இருதயத்தில் வேதனைனால மனசு உடஞ்சி போச்சு. அப்போது இங்கே வந்து சியோனிலே இருக்கிறவர்கள் துயரப்பட்டவர்களுக்கு இருதயத்தில் காயம் கட்டுதல். அப்போ இருதயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க அல்லது இருதயத்தில் வந்து துக்கமும் வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிட்டு இருக்கிற ஜனங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்காம சியோனிலே துயரப்பட்டவர்கள் அப்படின்னா சியோன்னா தேவனுடைய பிரமாணம். அப்போ தேவனுடைய பிரமாணத்திலேயும் தேவனுடைய வார்த்தையிலேயும் நிலைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த இருதயத்திலே உண்டான காயம் அல்லது இருதயத்திலே உண்டான கவலைகள் சோதனைகள் துக்கங்கள் இப்படிப்பட்ட இருதயத்திலே உண்டான காயத்திற்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வந்து மற்ற மனுஷர்களுக்கும் இருதயத்தில் காயங்கள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வந்து விடுதலை கிடைக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு மட்டும்தான் இருதயத்தில் இருக்கிற காயத்திற்கு சுகம் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்போ உலக பிரகார மனுஷனுக்கு எத்தனையோ வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்குது, அவன் ஆனால் அதையெல்லாம் என்ன பண்ணுவான், அதெல்லாம் தீர்க்க முடியாது. அதை தீர்க்கறதுக்காக இங்கே போவான் அங்கே போவான், எங்கே போனாலும் அந்த இருதயத்திலான காயம் அப்படியே ஆறாம் அப்படியே இருக்கும். அதனால் இருதயத்தில் வந்து துயரம் இல்லாத மனுஷர்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காயங்கள் இருதயத்தில் பட்டிருக்கும், அது ஆறாத கொடிய வியாதியாக இருந்து அவங்கள அடிக்கடி வந்து வேதனைப்படுத்திகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி வியாதி இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட இருதயத்தில் ஆறாமல் இருக்கிற காயங்கள் அல்லது மன துக்கத்தில் இருக்கிற தீராத கஷ்டங்களும் தொல்லைகளும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் விடுதலையாக்கப்படுகிறது. ஏசாயா 1:3-6
ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தினால் பாவம் சுமந்த ஜனமும் பொல்லாதொரு சந்ததியும் கேடு உண்டாக்குகிற குற்றமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேல் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் அதிகமாய் விலை போகிறீர்களே. தலையில்லாமல் தலையெல்லாம் வியாதியும் இதயம் எல்லாம் பல லட்சமாய் இருக்கிறது. உள்ளத்தால் தொடங்கி உச்சங்களை மட்டும் அதன் கைமேல் சுகமே இல்லை.
அது காயங்கள் வீக்கமும் மதிக்கிறதெல்லாம் உள்ளது. அது சீர் திருக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது.
போதும் போதும் போதும். இங்கே என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் வாசிக்கும்போது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. யாரை பார்த்து இது ஆண்டவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போகிற ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். தலையில் சுகமில்லை, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும், தலையில் தான் முதல்ல வியாதி ஆரம்பிக்குது. ஆமாம், தலையில் வியாதி ஆரம்பித்து காலுக்கு வந்துருச்சு. காலுக்கு வந்தாச்சுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உடனே இங்கே அங்கே நடக்கிறது. தலையில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது, கால் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது தான் அப்பப்பா கிளம்பிடுச்சு, பூதம் கிளம்பிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆமாம், இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இருந்து தமிழுக்கு வந்ததுனால உள்ளங்கால்னு முதல்ல போட்டிருக்குது. ஆனால் அதனுடைய அர்த்தம் வந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அதில் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளதாக இருக்கிறது, சீல் பிதுக்கப்படாமல். அப்போ உள்ள சீல் இருக்குது, அப்போ அந்த சீல் பிதுக்கப்படணும், அப்புறம் எண்ணெயினால் ஆற்றப்படணும், அப்போ தான் சுகமாகும். அப்போ தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி வந்தவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இது என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து, என்ன தவறு, என்ன காரணத்தினால் இப்படி நடந்தது, என்ன குறை அப்படிங்கிறத, அந்த குறைகளை வெளியே கொண்டு வர வேண்டும். சீல் புதுக்கப்படாமல் அப்படின்னா, நம்ம என்ன தவறு செஞ்சதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு நடந்தது அப்படிங்கிறத அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறுகளை முதலாவது அறிக்கையிட வேண்டும். அப்புறம் எண்ணெயினால் ஆற்றப்படணும், எண்ணெயினால்னா அந்த தவறு வந்து உணர்த்தப்பட்டு அந்த தவறுலேருந்து முற்றிலுமாக மனம் திரும்ப வேண்டும். இப்படியெல்லாம் ஆனால் தான் ஆவி ஆத்மாவில் சுகம் கிடைக்கும். அதை விட்டு போட்டு மேல் பூச்சா அப்படியே வந்து ஒன்றும் இல்லை பரவாயில்ல, சரி சின்ன காரியம்தான், பின்வாங்கி போனதானே பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் அந்த உள்ளே வந்து சீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சீல் இருக்கிற வரைக்கும் அது வியாதி பெருசாகிட்டே தான் இருக்கும். அது இங்கே நம்ம வாசிக்கிற வசனத்தில் அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்கள். அதிகம் அதிகமாக விலகி போகிறாள்னு என்ன அர்த்தம்? அதிகம் அதிகமாக விலகி போகிறீர்கள் அப்படின்னா, நாளுக்கு நாள் தேவனுடைய சமூகத்துக்கு பக்கத்தில் வராமல் நாளுக்கு நாள், ஆமாம், நாளுக்கு நாள் தேவனை விட்டு அகன்று போய் கொண்டே இருக்கிறீர்கள். பக்கத்தில் வர மாதிரி ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருக்குதுன்னு கேட்டால் இல்லை. அப்போ தேவனுடைய சமூகத்தை விட்டு நாளுக்கு நாள் விலகி விலகி போய் கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு தலையெல்லாம் வியாதி, உடம்பெல்லாம் வந்து பலட்சியமா, இருதயம் வந்து ரொம்ப நொந்து போச்சு. அப்போ மனம் திரும்புகிற வரைக்கும் அந்த பிரச்சனை தீராது. தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதுலேருந்து மனம் திரும்புகிற வரைக்கும் அந்த பிரச்சனை தீராது, அது அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நம்மள இருதயத்தில் ஆறாத காயம் இருக்குதுன்னா என்ன காரணம் அதை கண்டுபிடிக்கணும். ஏன் இந்த காயம் எனக்கு ஏற்பட்டது, என்னத்தினால வந்தது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அந்த காரியத்திலிருந்து வெளியே வந்து அந்த பாவ அறிக்கை செய்து அதிலிருந்து மனம் திரும்பும் பொழுது தான் அந்த இருதயத்தினுடைய காயம் சுகமாகிறது. காயம் இல்லாத மனுஷன் உலகத்தில் இருக்கவே மாட்டான். காய எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு காயம் இருக்கும். ஆமாம், பாவம் தான். மனசு சமாதானமாக இருக்குமா, சந்தோஷமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? உலக மனுஷனா பாடுறா, யாருக்கு இல்லை காயங்கள்னு சொல்லிட்டு சினிமா பாட்டே பொண்ணு பாடிட்டு இருக்கலாம். அதனால உலகத்துல வந்து காயம் இல்லாம இருக்கிற இருதயம் ஒருத்தருக்குமே இல்லை. ஏதாவது ஒரு விதத்துல வந்து அவர்கள் காயப்பட்டிருப்பாங்க. காயம் இல்லாமல் இருதயம் இருந்ததுன்னா எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு துக்கமே வராது. துக்கம் கஷ்டம் சோதனை மனசு சஞ்சலிச்சு போகுதுன்னா அங்கே இருதயத்தில் காயம் இருக்குதுன்னு அர்த்தம். எரேமியா 6:13-14
அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள்.
போதும் போதும், இங்கதான் சத்திரக்காரன் வர்றான். சத்திரக்காரன் என்ன பண்றான், சமாதானம் சமாதானம் சொல்லி மேல்பூச்சா சுகமாக்குறான். கொடுத்த காசை ஒன்றும் செலவு பண்ண மாட்டேங்கிறான். செலவு என்ன எடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவன் வீடு கட்டுறதுக்கு இவன் சொந்த காரியத்துக்கு தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆமாம், மேல் பூச்சாய் பூசுகிறார்கள். ஆமாம், அவங்ககிட்ட ஆதாயம் கிடைக்கிறேன்னு சொன்னால் சமாதானம் சொன்னால் தான் காணிக்கப்பட்டியில் காசு வரும். ஆமாம், இருக்கிற பாவத்தை எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து உடச்சி விட்டாச்சுன்னா இந்த பாஸ்ட் எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லி குட்டையை கிளப்பிட்டே இருப்பார். அதனால் இவர் காணி கொடுக்கறத வேஸ்ட்டுருவாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்திரக்காரனெல்லாம் என்ன பண்ணுறான், சமாதானம் சமாதானம் சொல்லி மேற்பூச்சாய் என் ஜனத்தின் காயங்களை குணமாக்க பார்க்குறாங்க. ஆனால் குணமாகுமா, முடியவே முடியாது. அது சீல் பிதுக்கப்படணும், அது வந்து ரணம் சுத்திகரிக்கப்படணும், எண்ணெய் போடப்பட வேண்டும், அப்போ தான் அந்த புண்ணு சரியாகும். ஆமாம், தினந்தோறும் நம்ம இருதயத்தை பரிசோதிக்கிறோம். நம்ம எந்த விதத்தில் குறை நம்மளுக்கு இருக்குது, நம்ம எந்த இதில் தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பரிசோதித்து நாம் சரி பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்குள்ள ஆவி ஆத்மா எப்போவுமே ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பெரியோர் முதல் சிறியோர் வரை, சிறியோர் முதல் பெரியோர் வரை அப்படின்னா ஊழியத்தில் இருக்கிற சின்ன பதவியில் இருக்கிறவங்கிலிருந்து பெரிய பதவியில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். பொய்யர், ஆமாம். அப்போ ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் வந்து சுகமாக்கும் போதே கண்டுபிடிச்சிக்கலாம். சமாதானம் சமாதானம் சந்தோஷம் இரக்கம் அன்பு இப்படி பிரசங்கம் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம், இவன் மேற்பூச்சா காயத்தை சுகமாக்குறான். அந்த காயம் வந்து எதனால் ஆனது, சீல் பிதுக்கப்படலை, எண்ணெய் ஊற்றப்படலை, அது வந்து சுத்திகரிக்கப்படலைங்கிறது அதுலேயே அப்போவே தெரிஞ்சிடுச்சு. அப்போ மேற்பூச்சாய் இருதயத்தினுடைய காயங்களை சுகமாக்குற எல்லாருமே பொருளாசைக்காரர் பொய்யர். ஆமாம், மேல்பூச்சா சுகமாக்கணும், எத்தனை நாள் சுகமாக்க முடியும், வருஷம் முழுவதும் மேல்பூச்சா பூசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது அங்கே வந்து அந்த காயம் ஆறவே ஆறாது. எரேமியா 8:10-11 பாருங்க, இங்க கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்குது. அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவைகளை கட்டி கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். அவருடைய ஸ்திரீகளைன்னா என்ன அர்த்தம், சபைகளை அந்நியருக்கு கொடுக்கறது, அவருடைய வயல்களை ஊழியங்களை யார் ஊழியக்கு ஒரு ஊழியக்காரன் நிறைய சின்ன சின்ன ஊழியக்காரங்களை வச்சு ஊழியத்தை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. பெரிய ஊழியக்காரர் இருந்துட்டு எனக்கு இத்தனை பிரான்ச் சர்ச் இருக்குது அத்தனை சர்ச் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் கொஞ்ச நாள் போயாச்சுன்னா உழுகிறவனுக்கு தான் நிலம் சொந்தான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து அதை அப்படியே அபகரிச்சிருவாங்க. அபகரித்து அந்த பாஸ்டருக்கு வந்து பெரிய பாஸ்டருக்கு இடமில்லாமல் பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பொருளாசை காரணம் பொய்யருமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. இப்போ இவங்களுடைய பிரசங்கம் எல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா, சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாய குமார்த்தியின் காயங்களை மேல்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். எல்லா சபைகளையும் ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா சமாதானம் சந்தோஷம் இரக்கம் அன்பு எந்த நிலைமையில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க, சமாதானம் உங்களுக்கு முன்னால் வீட்டில் போய் இருக்கும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஆனால் அங்கே போனால் உடனே சண்டை தான் காத்திருக்கும். அங்கே சட்டி உருட்டுறதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம், அந்த சாப்பாடு சட்டி உருட்டுறதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் சபைக்கு போயிட்டு வந்துட்டு எவ்வளோ வேகம் வந்ததுன்ட்டு. அப்படி சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணால் எப்படி ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும்? ஒரு நாளும் படாது. யோபு 13:4, போதும் போதும், பொய்ய சொல்லிட்டு இருக்க எல்லாமே காரியத்துக்கு உதவாத வைத்திய. ஆமாம், ஆவி ஆத்மாவில் இருக்கிற சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே செஞ்ச பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்பி அதுலேருந்து வெளியே வரணும். அதை விட்டு போட்டு நீ செஞ்சதெல்லாம் கிடக்கட்டும், இன்னும் உனக்கு ஆண்டவர் சமாதானம் தர்றாரு, நீ எடுத்துகிட்டு போ, இலவசமாக அவனுக்கு கொடுக்குறாரு, நீ பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போனால், இப்படி பொய்யான வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருந்தா அவன் என்ன காரியத்துக்கு உதவாத வைத்தியம். அப்போ காரியத்துக்கு உதவுற வைத்தியம் என்ன பண்ணுவான்? பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அதை ஆரம்பத்துலேருந்து அந்த சீலை பிதுக்கி விட்டு அந்த புண்ணை வந்து காய எப்படிங்கிறத கீறி விட்டு அப்புறம் எண்ணெயினால் சுகமாக்கி அப்படியெல்லாம் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது தான் அந்த இருதயத்தில் இருக்கிற காயம் வந்து பூரணமாக குணமடையும். ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதில்லை, அவங்க செஞ்ச காரியத்தை நேரடியாக முகத்துக்கு முகம் வந்து அவங்களுக்கு எச்சரித்து அவங்களுக்கு சொல்லணும், சுட்டி காட்டணும். சுட்டி காட்டினாதான் அவன் வந்து அந்த பாவத்திலேருந்து வெளியே வருவான். வெளியே அவன் வந்தானா அவனுக்கு விடுதலை, வெளியில் வராமல் அப்படியே இருந்தானா அந்த இருதயத்தில் காயத்தோட திருப்பி அப்படியே நடக்க வேண்டியது
தான்.
எப்படியோ மனந்திரும்பணும், சரிதான். ஆமாம், இல்லை எப்படி இருந்தாலும் மனந்திரும்பணும் இல்லை. யார் சொன்னாலும் சரி, கழுதை வந்து கத்தினாலும் கழுதை சொன்னாலும் கேட்கணுன் இருக்குது. யார் எதை சொன்னாலும் வந்து கேட்கணும், நல்லதை எடுத்துட்டு வேண்டாதை விட்டுறணும். அப்படி வந்து பிழையாம் வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகும்போது கழுதை பேசிச்சு. அதனால் ஒரு பழமொழியும் கூட இருக்குது, யார் எதை சொன்னாலும் அது கேட்கணும், நல்லது எடுத்துகிட்டு வேண்டாத விட்டுறணுன்ட்டு. அந்த மாதிரி வந்து நம்முடைய தவறுகளை வந்து யார் சுட்டி காட்டினாலும் அதை நாம் எடுத்துக்கொண்டு நாம் அதில் மனம் திரும்ப வேண்டும். இறைமையை 8:20-22 வரை, போதும். பிசின் தைலம் இல்லையோ அப்படின்னா எண்ணெய் இல்லையோ, ரணவைத்தியம். ரணவைத்தியம்னா யாரு? ரணவைத்தியம்னா ஆபரேஷன் பண்றவரு, சர்ஜன். அப்போ ஊழியத்தில் வந்து சர்ஜன் யாரு? ஆசாரியன்னா எப்படி சர்ஜன் வேலையை எப்படி செய்யறது? சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு. சர்ஜன் என்னன்னா அவனுடைய பாவத்தை அவனுக்கு நேருக்கு நேராக சுட்டி காட்டி அவனை மனம் திரும்புவதற்காக அவனை வழி நடத்துவது அவன் தான் சர்ஜன். பாவம் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு போட்டு உனக்கு சமாதானம் சமாதானம் சொன்னால் இவன் சர்ஜன் இல்லை, இவன் வந்து பணத்தை கொடுக்குறவன். ஆமாம், ஆத்மாக்களை குற்றாராய வச்சு அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிட்டு மொத்தமாக சாகடிக்கிறவன். அப்போ உண்மையான வைத்தியம் சொன்னால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த இடத்துல சீ பிடிச்சிருக்கோ அந்த சீ பிடிச்ச இடத்தையெல்லாம் அவனை வந்து அவனுடைய பாவங்களை அவனுக்கு சுட்டி காட்டி அவனை மனம் திரும்புவதற்குள்ளாக வழிநடத்தி அவனுக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாக்குவது. அப்போ இந்த காரியம் செய்யாமல் இருக்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சுஸ்தமடையாமல் போனாள், ஏன் சபையிலே ஆத்மாக்கள் இன்னும் மனம் திரும்பாமல் போனார்கள். எல்லாம் பிசின் தைலம் போடுன்னு சொன்னால் எல்லாம் பைபிள் கூட தேங்காய் பாட்டில் வச்சுட்டு நடக்கிறானுங்க எல்லா ஊழியக்காரனும். ஊழியக்காரனுக்கெல்லாம் பைபிள் கூட தேங்காய் பாட்டில், அது அவங்கள கூட வாங்கிட்டு வர சொல்லி இவனே போகும்போது எடுத்துகிட்டு போயிடுது. கேட்டால் என்ன பூசி ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறது. இப்படியாக இன்றைக்கி எல்லாம் எழுத்தின்படியாக போய் போய் ஆண்டவருடைய நாமத்தை எல்லாம் எங்கேயோ கொண்டு எப்படியோ பண்ணிட்டாங்க. அப்போது உண்மையாக தேவனுடைய வார்த்தையில் எண்ணெய் போடுவது என்பது அவனுடைய பாவங்களை அவர்களுக்கு சுட்டி காட்டி அவர்களை மணந்திருப்பது. அப்போ ஏன் சபையில் மணந்திரும்பாமல் இருக்காங்கன்னா, ஜனங்களுக்கு பாவத்தை யாரும் சுட்டி காட்டுறதில்லை, அந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஆலோசனைகளை ஊழியக்காரன் கொடுக்கறதில்ல. ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், யார் எப்படி வந்தாலும் சரி பரவாயில்ல, அவங்ககிட்ட என்ன ஆதாயம் கிடைக்குன்னு தான் பார்த்துட்டு இருந்துட்டு பொய்யையும் தேவையில்லாத காரியங்களை சொல்லி உலக கதையும் சொல்லி அவங்கள மோசம் போக்குறான். சோத்திரம் எரேமியா 51:7-9, எரேமியா 51:7-9 வரை.
பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் விரித்து பண்ணினது, அது மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலருங்கள், அது நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போகப்படவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பெரிந்து வெட்டினது.
போதும் போதும், பாபிலோன் கர்த்தருடைய கையில் இருக்கிற பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது, அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். என்ன பாபிலோன் இது சொல்லுங்க பாப்போம். எல்லாம் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். கட்டினாங்க, அங்க என்ன நடந்துச்சு, பாசையில தாறுமாறு ஆக்கிட்டாரு. அப்போ இங்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அது கர்த்தருடைய கையில் இருக்கிற பொற்பாத்திரங்கிறாரு. ஊழியஸ்தலம் கரெக்டு. அப்படின்னா பாசைகள் தாறுமாறாகப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாபிலோன். பாசைகள் வந்து தாறுமாறாக்கப்பட்ட இடம், அந்த அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். குழப்பவாதிகள் அப்படின்னா ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாது, பாசைகளை தாறுமாறாக்குனது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் இருக்கிற வசனத்தை எடுத்து ஒரே வசனத்தை நாலு பேர் நாலு விதமாக பேசுவான். இப்படி பேசி 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 பைபிளை எப்படி வேணாலும் வியாக்கியானம் பண்ணலாங்கிற அளவுக்கு மாறி இன்னைக்கு ஜனங்கள் அதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. ஆனால் அது தேவனுடைய கையில் இருக்கிற பொற்பாத்திரம், அப்போ ஊழியத்தில் வந்து இன்றைக்கி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு வியாக்கியானம் பண்ணி உண்மையான தேவனுடைய வசனத்தில் பாஷைகளை தாறுமாறு பண்ணி எல்லா எண்ணங்களையும் மாற்றி விட்டுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து இருக்கிற காரியங்கள் ஒரு சபக்காரங்களுக்கு ஒரு மாதிரி புரியும், இன்னொரு சபக்காரங்களுக்கு வேறு மாதிரி புரியும், இன்னொரு சபக்காரங்களுக்கு வேகம் வேறு மாதிரி புரியும். அப்படி இருந்து இருந்து உண்மையான தேவனுடைய சத்தியத்தை பலவிதமான வார்த்தைகளை போட்டு ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளையும் தேவனுடைய ஆசரிப்பு முறைகளையும் ஜாதிகளுடைய எண்ணங்களையும் வேதத்தினுடைய எண்ணங்களையும் கலந்து இன்றைக்கி கலப்படமான பிரசங்க முறைகளை பண்ணி ஜனங்கள் எல்லாத்தையும் புத்தி மயக்கி போயிட்டாங்க. அப்போ உண்மையான சத்தியம் ஒரு பக்கம் இருக்குது, இன்றைக்கி ஜனங்கள்னால் உண்மையான வசனங்கள் வந்து பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டு உண்மையான சத்தியம் வந்து பிரிக்கப்பட்டு அந்த உண்மையான சத்தியம் தாறுமாறாக சிதறடிக்கப்பட்டு பல உபதேசங்களாக மாறி பல சபைகளாக மாறி இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாய மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் புத்தி மயங்கி போயிட்டாங்க. அப்போ உண்மையான தேவனுடைய வசனம் என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த கலப்படமான வார்த்தைகளை பேசி அதையே கேட்டு வந்ததுனால அதுலேயே மனுஷன் வந்து மயங்கி போயிட்டான். ஆனால் இந்த இப்படிப்பட்டவங்களை வந்து குணமாக்கணும்னு சொல்லி நினச்சா முடியுமா? இப்போ சிபிஎம் காரங்களை வந்து ஒரு நல்ல தேவனுடைய வசனத்தை சொல்லி அவங்கள சரி பண்ணி எடுக்கணும்னு சொன்ன முடியுமா? முடியவே முடியாது, அதுலேயே ஊறி போயிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு அந்நிய பாஷை பேசலைன்னா அவ்வளவு தான், அன்றைக்கி நைட்டு தூக்கம் வராது. எப்படியோ அதை கத்துனா தான் அவங்களுக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கம் வரும். அதனால் அவங்கள குணமாக பார்த்தோம், அதனால் குணமாகலை, அதனால் அவங்கள விட்டுருங்க. அதனால் மற்றவங்களை வந்து குணமாக்கணும்னு சொல்லி நினச்சா முடியாது. பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசத்துக்கு போக கிடவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இடத்துக்கு போகலான்னு என்ன அர்த்தம்? அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசத்துக்கு போக கிடவோம். ஆஹா, அப்படி இல்லையே, இல்லை நம்முடைய தேசம், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கிடவோம். இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்பா
என்னன்னு.
அதான் கரெக்ட். அடுத்தவனை சரி பண்றதுக்கு போகக்கூடாது, நம்ம வழியை பார்த்துட்டு நாம போகணும். அதனால அவர்ல விட்டு விடுங்கள், அவரவர் நம்முடைய தேசத்துக்கு போகக்கூடுவோம். நம்மளுக்கு நன்மைங்கிறது எது தெரியுதோ அதை நாம நல்லதா செஞ்சுட்டு நாம உண்மையான வழியில போகணும். அதனால இந்த சபக்காரங்களை மணந்திருப்பணும், அந்த சபக்காரங்களை மணந்திருப்பணும், இவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா அது அவங்களே புத்தி மயங்கி போயிருக்காங்க. நான் பல சபைகளுக்கு போய் பல ஊழியக்காரங்களை பார்த்ததுனால எனக்கு அது நல்லா தெரியும். இங்கே ஊரப்பாக்கத்தில் ஒரு ஆள் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாருன்னா பைபிளில் இருக்கிற வசனம்லாம் இருக்கும், அந்த வசனத்துக்கு பலம் இல்லாமல் போயிடும், அப்படி தான் கடைசி நாட்கள்லாம் பஞ்சம் வருங்கிறாரு. கேட்கும்போதே ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாதுன்னு இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உபதேசத்தை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே தேற்றி தனக்குண்டான ஆதாயத்தை வர வச்சுக்கிட்டு இவர்கள் இன்றைக்கி எப்படியோ வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்கள ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அப்படியாக மற்றவங்களை குணமாக்கும்படி நாம் பார்த்தோம்னு சொன்னால் முடியாது. நீங்கள் இப்படி இருக்கணும், உங்கள் குறை எப்படி இருக்குது, நீங்கள் சரி பண்ணி இப்படி வாழுங்கன்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணால் கேட்பாங்களா? அவன் சொல்லுவான், நீ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயா, எனக்கு தெரியும் என்னை கவனிக்கிறதுக்கு அப்படிமா. இப்போ வசனமாக தான் சொல்லுது, நீங்கள் அடுத்தவங்கள வந்து குணமாக பார்க்காதீங்க. அடுத்தவங்கள வந்து நம்ம ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தலாம், ஆனால் அவங்கள ரட்சிப்படைய செய்ய முடியுமா? முடியாது. வசனம் சொல்லுது, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்துன்னு தான் சொல்லுது. நம்ம முதல்ல ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் நம்முடைய சகோதரனை சிறப்படுத்தணும். அப்படின்னா அவன் எந்த வழியில் போகிறானோ அந்த வழியில் வந்து அவனை வந்து அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த தான் சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அடுத்தவனை ரட்சிக்குள்ளாக வழி நடத்துவதற்கு போகிறாங்க. அது முடியாத காரியம். ஆண்டவர் பூமியில் வந்து எத்தனை பேர்த்த ரட்சிப்புக்களை வழி நடத்தினார்? இல்லையே, 12 பேர் கிடையாது. எல்லாம் விட்டு போட்டு ஓடி போயிட்டாங்களா? ஆண்டவர் பிடிச்சாலும் எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்களா? 12 பேர்த்துக்கு 3 தரிசனம் கொடுத்து தான் அவரை பிடிச்சிட்டு வந்தார். ஆ, மரியாதம் இல்லை, கடைசி எல்லாரும் ஓடி போயிட்டாங்கல்ல. யாருமே யாரையும் ஆதாயப்படுத்தலை. ஏன்னா அவரை பிடிச்சாலும் எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனால் எல்லாம் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் 3 நாள் உயிர்த்தெழுங்கிற நம்பிக்கை இருந்ததுனால மகதலேனா மரியாள் வந்து போய் பார்த்தாங்க. அப்புறம் மகதலேனா மரியாளுக்கு தான் ஆண்டவர் முதலாக தரிசனமாகி நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லிட்டு நீ போய் என்னுடைய சீசர்கள் இடத்துல அறிவின்னு சொல்லி அந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 3 தடவை வந்து தரிசனம் கொடுத்து தான் இந்த 12 சீசரில் ஆண்டவர் பிடிச்சிட்டு வந்தார். இப்படி தான் நடந்திருக்குதே ஒழிய நேரடியாக வந்து இயேசு கிறிஸ்து யாரையும் ஆதாயப்படுத்தலை. யாரையுமே அவர் ரட்சிப்புக்களை வழி நடத்தலையே. ஆமாம், எல்லாரும் ஓடி போயிட்டாங்கல்ல கடைசி நேரத்தில். கடைசி நேரத்தில் எல்லாரும் ஓடி போயிட்டாங்கல்ல, ஒருத்தரும் கூட ஆண்டவர் கூட இல்லையே. இல்லை, ஆதாயப்படுத்துறாரு. ஆனால் ஆபத்துன்னு சொல்லி வரும்போது யார் நின்னா? எல்லாரும் ஓடியாச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. இப்போ அந்த மாதிரி ஊழியக்காரன் என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஜனங்க கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், இல்லை நீங்கள் மாரடிக்கவில்லை. மற்ற இப்போ 11 இருக்குது, உங்களுக்காக குழல் ஊதினோம். என்ன மாதிரி குழல் ஊதினாலும் கூத்தாடலை. பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, பாம்பாட்டிகள் எப்படி வினோதமாக குழல் ஊதினாலும் அடைத்து கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். அப்போ உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை. அப்படி என்ன மாதிரி பிரசங்கத்தில் வந்து நாம் தெளிவாக பேசினாலும் யாரையும் நம்ம ரட்சிப்புகளை வழி நடத்த முடியாது. அப்போ அவர்களாக பார்த்து மனம் திரும்பி அவரவர்கள் வந்து தங்கள் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டால் தான் அவர்களுக்கு ரட்சிப்பு. ஆமா, இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இருப்பாங்களே ஒழிய அவங்கள வந்து யாரும் மணந்திருப்ப முடியாது. எரேமியா 30:12-15 வரை. போதும். அப்ப காயங்கள் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் செய்யற பாவத்தினாலதான் இருதயத்துல வேதனை வருது. அப்புறம் காயம் ஆறாதாயும் புண் ஆறாதாயும் கொடிதாக இருக்குதுன்னா, எந்த அளவுக்கு பாவம் பலத்திருக்குதோ, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறார்களோ, அந்த அளவுக்கும் காயம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்போ அந்த காயத்தினுடைய கொடூரத்து நிமித்தம் அடிக்கடி வந்து நாம் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடும்போது பாவத்திலேருந்து மனம் திரும்பினா மட்டும்தான் நம்முடைய அந்த காயத்திலிருந்து விடுதலை கொடுக்குறார ஒழிய, மற்றபடி மனம் திரும்பாமல் இருக்கிற போது நம்முடைய காயம் சுகமாவதில்லை. அப்போ இருதயத்தினுடைய காயம் சுகமாகுவதற்கு முதலாவது மனம் திரும்பி நம்முடைய பாவ அறிக்கையை செய்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவானாதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வடு அல்லது காயம் சுகமடையும். அப்போ ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் வந்த காயம் எதனால் வந்திருக்குதுன்னா அவரவர்களுடைய பாவத்தினாலும் அவரவருடைய அக்கிரமத்தினாலும் தான் அந்த இருதயத்தில் உண்டான காயம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருடைய காயத்தை சுகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ இன்னொரு ஆள் வந்து சீல் புதுக்க முடியாது, இன்னொரு ஆள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்க முடியாது. அப்போ அவங்கவுங்களுடைய இருதயத்தில் ஆன காயத்துக்கு அவங்கவுங்களே சீல் பிதுக்கணும், அவங்கவுங்களே வந்து ரண வைத்தியனாக இருந்து அந்த எண்ணெயை போட்டு சுகமாக்கினா தான் உண்டு. மற்றபடி இன்னொரு ஆள் வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சானா நம்மளுக்கு வலி தாங்க முடியாது. அதனால் நாமளே நம்முடைய இருதய வேதனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியங்களை நாம் செஞ்ச பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது நம்மளுக்கு அந்த இருதய வேதனைகள் நாளடைவிலே சுகமாகிவிடுகிறது. அதனால் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்கும் பாவத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் தான் இருதயத்திலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. எரேமியா 15:16-19 வரை.
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கழி கூர்ந்ததில்லை. உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினேன். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் மாறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானே. நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது என்று விளையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்களிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
போதும். இங்கு யாருக்கு வந்து இருதயத்தில் வேதனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை யார் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காயமும் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம்? தேவனுடைய வார்த்தை இருக்குது, இருதயத்தில் தீமையும் நிறைஞ்சிருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தீர்ப்பானதிலிருந்து விளையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் அப்படின்னா, நன்மையும் தீமையும் உன்னுடைய இருதயத்தில் நீ பிரித்தெடுத்தால், நீ தீமையை விட்டு விலகினால். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ உபயோகம் இல்லாத அல்லது அர்த்தம் இல்லாத அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை நீ பேசாமல் விலகி இருந்தால் நீ என்னுடைய வாய்ப்போல் ஆவாய். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பெற்றிருக்கிற அநேகருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சொந்தத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளையும் உலக பிரகாரமான வார்த்தைகளையும் கலந்து பேசுறதுனால தான் அவர்களுக்கு இருதயத்தில் புண்ணாக இருக்குது அல்லது இருதயத்தில் கொடிய நோயாக இருக்கிறது. அப்போ எந்த ஒரு மனுஷன் தங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் பிரித்தெடுக்கும் பொழுது அப்பொழுது தான் அவர்கள் தெளிவான வார்த்தைகளை பேச முடியும். அப்போ இருதயத்தில் இருக்கிற வியாதி சுகமாகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இருதயத்தில் தேவையில்லாமல் இருக்கிற வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அப்போ தேவையான வார்த்தைகளை மட்டும் தேவையான நேரத்தில் பேசினோம்னா நாம் தேவனுடைய வாயாக இருந்து தேவனுடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு உணர்த்த முடியும். அப்போ இன்றைக்கி அனைவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது ஏன் வந்து பேசி முடித்ததுக்கப்புறம் சஞ்சலப்பட்டு ஏன் வியாதிப்பட்டு துக்கப்பட்டு உட்கார்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசுனது அவங்களே வந்து கேட்கும்போது அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். காரணம், என்னுடைய பிரசங்கத்தை இப்படியெல்லாம் வியாஜனம் பண்ணுறாங்களா அப்படின்னு ஜனங்க சொல்லும்போது, ஐயோ நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இது நல்லதில்லை, இது இந்த மாதிரி ஜனங்களுக்கு வியாஜனம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வருத்தப்படுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தங்களுடைய சொந்த வார்த்தைகளையும் சொந்த கதைகளையும் தேவனுடைய வார்த்தைகளோட கலந்து பேசுறதுனால அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது நம்முடைய இருதயத்திலே தீமையான வார்த்தைகள் அல்லது உபயோகமில்லாத வார்த்தைகள் அல்லது அர்த்தமற்ற வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் பிரித்தெடுத்தால் நம்முடைய வியாதி சுகமாகும். அப்போ இந்த இருதயத்தில் இருக்கிற காயம் வந்து ஊழியக்காரனுக்கு இருக்குது, சாதாரண ஜனங்களுக்கு இருக்குது, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஜனங்கிட்டையும் இருக்குது, அப்புறம் தேவனை விட்டு பின்வாங்கி போகிற ஜனங்கிட்டையும் இருக்குது, எல்லா விதமான ஆட்கள்கிட்டையும் இந்த இருதயத்தில் இருக்கிற காயம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து அல்லது சியோனில் தரித்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த இருதயத்தில் இருக்கிற வியாதிக்கு அல்லது காயத்திற்கு சுகம் தேவன் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷனுக்கு வந்து இருதயத்தில் வியாதிகளும் இருதயத்தில் காயமும் இருக்கிறது. அதெல்லாம் வந்து ஏன் சுகமாகாமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது சுகமாக்கிறதுக்கு உண்டான வழிகளை அவர்களுக்கு யாரும் சொல்லலை. ஆனால் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால தேவன் வந்து ஆவி ஆத்மானுடைய வைத்தியராக இருந்து எல்லா வார்த்தைகளையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு வியாதி வந்திருக்குது, இருதயத்தில் அல்லது ஆவி ஆத்மாவில் வியாதி இருக்குது, அல்லது இருதயத்தில் நம்மளுக்கு ஒரு காயம் இருக்குது, அல்லது இருதயத்தில் ஒரு தழும்பு நம்மளுக்கு இருக்குது, அது எப்படி நீங்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் செஞ்ச பாவத்தினால தான் அந்த தழும்பு வந்தது, அந்த காயம் வந்தது. அப்போ அந்த இதிலிருந்து சுகமாகிறதுக்கு நாம் செஞ்ச பாவத்தை நாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது, அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தேவனை விட்டு விலகி போகிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேவனுடைய வார்த்தையை அதிகமாக படிச்சிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சுகம் கொடுக்க காத்திருக்கிறது. அதனால் மேல் பூச்சாய் சமாதானம் சமாதானம் சொல்லி பிரசங்கம் பண்ணுனா இருதயத்தில் இருக்கிற வியாதி அல்லது இருதயத்தில் இருக்கிற காயம் அல்லது இருதயத்தில் இருக்கிற கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு தீராது. அப்போ தீர்வதற்கு என்ன செய்யணும்னா உண்மையாக தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக எடுத்து பிரசங்கம் பண்ணி அவருடைய பாவத்தை அறிவித்து அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டி அதை உணர்த்தும் போது மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய ஆவி ஆத்மாவிலே சந்தோஷம் வருகிறது. அதனால் நம்மளுக்குள்ள யாருக்காவது இருதயத்தில் காயம் இருக்குது, வடு இருக்குது, தீராத பிரச்சனை ரொம்ப நாளாக எனக்கு இருந்துகிட்ருக்குது, இதுலேருந்து எப்படி வழியில் வர்றதுன்னு சொல்லி யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்காதீங்க, உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கிட்டு நீங்கள் மனம் திரும்பினால் தேவன் இன்றைக்கும் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.